அதிகாரம் 12. வேலை இல்லாதவருக்கும் வீடில்லாதவருக்கும் உதவுதல். ஏழைகளின் நிலையையும் அவர்களுக்கு தீர்வு கொடுக்க என்ன செய்யலாம் என்கிறதையும் வியாகுலத்தோடு கருத்தில் கொள்கிற பெரும் இருதயம் கொண்ட ஆண்களும் பெண்களும் இருக்கிறார்கள். வேலை இல்லாதவர்களும் வீடில்லாதவர்களும் தேவனுடைய ஏற்பாட்டின் பொதுவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும், மனிதன் எவ்விதம் வாழ வேண்டும் என்று அவர் நோக்கியிருந்தாரோ அந்த வாழ்க்கையை வாழவும் எவ்வாறு உதவ முடியும் என்கிற கேள்வி பதில் கண்டுபிடிக்க அநேகர் ஊக்கமாக முயற்சி செய்கிற ஒன்று. எனினும் கல்வியாளர்களிலும் ஆட்சி நிபுணர்களிலும் கூட சமுதாயத்தின் இன்றைய நிலைக்கான காரணத்தை புரிந்து கொள்ளுகிறவர்கள் அநேகர் இல்லை. வறுமையின் பிரச்சினைக்கும் இல்லாமைக்கும் உயர்ந்து வரும் குற்றங்களுக்கும் அரசாங்கத்தை நடத்துகிறவர்கள் தீர்வு காண முடியாதிருக்கிறார்கள். அதிக பாதுகாப்பான முறையில் வணிக செயல்பாடுகளை அமைக்க அவர்கள் வீணாகவே போராடி கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையின் போதனைகளுக்கு மனிதர் அதிக கவனம் கொடுப்பார்களெனில் தங்களை குழப்பிக் கொண்டிருக்கிற இந்த பிரச்சினைகளுக்கு அவர்கள் ஒரு தீர்வு காண்பார்கள். வேலை பிரச்சனையையும் ஏழை மக்களுக்கு உதவுவதையும் குறித்த அநேகவற்றை பழைய ஏற்பாட்டிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். இஸ்ரவேலுக்கான தேவனுடைய திட்டம். இஸ்ரவேலுக்கான தேவனுடைய திட்டத்தில் ஒவ்வொரு குடும்பமும் உழுவதற்கு போதுமான நிலத்தோடு கூடிய ஒரு இல்லத்தை தேசத்தில் பெற்றிருந்தது. இவ்விதம் உபயோகமான தொழில் செய்யக்கூடிய சுய ஆதரவளிக்கிற வாழ்க்கைக்கு வழிமுறையும் ஊக்கமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. மனிதனுடைய எந்த வடிவமைப்பும் இந்த திட்டத்தை ஒருபோதும் மேம்படுத்தியதில்லை. அதிலிருந்து உலகம் விலகி சென்றதே இன்று நிலவுகிற வறுமைக்கும் நிர்வாகிய நிலைக்கும் மிக பெரிய அளவில் காரணம். இஸ்ரவேல் கானான் தேசத்தில் குடியமர்ந்த போது ஆசரிப்பு கூடாரத்தில் ஊழியம் செய்த லேவியரை தவிர மற்ற அனைவருக்கும் தேசம் சமமாக பங்கிடப்பட்டது. கோத்திரங்கள் குடும்பம் குடும்பங்களாக எண்ணப்பட்டன. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அதன் எண்ணிக்கையை பொறுத்து சுதந்திர வீதம் ஒதுக்கப்பட்டது. ஒருவன் தனது சொத்தை சில காலம் விற்பனை செய்தாலும் தன் குழந்தைகளின் சுதந்திர வீதத்தை அவன் நிரந்தரமாக பண்டமாற்றம் செய்ய முடியாது. தன் நிலத்தை மீட்டுக்கொள்ள முடிந்த போது எந்த நேரத்திலும் அதை மீட்டுக்கொள்ள அவன் சுதந்திரம் பெற்றிருந்தான். ஒவ்வொரு 7 வருடத்திலும் பின்னர் 50 அல்லது ஜூபிலி வருடத்திலும் கடன் மன்னிக்கப்பட்டு நிலம் அனைத்தும் அதன் சொந்தக்காரனுக்கு திரும்ப கொடுக்கப்பட்டது. தேசம் என்னுடையதா இருக்கிறபடியால் நீங்கள் நிலங்களை அறுதியாய் விற்க வேண்டாம். நீங்கள் பரதேசிகளும் என்னிடத்தில் புறக்குடிகளுமாயிருக்கிறீர்கள். உங்கள் காணியாட்சியான தேசமெங்கும் நிலங்களை மீட்டுக்கொள்ள இடம் கொடுக்க கடவீர்கள். உங்கள் சகோதரன் தரித்திரப்பட்டு தன் காணியாட்சியிலே சிலதை விற்றால் அவன் இனத்தான் ஒருவன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்கக் கடவன். தானே அதை மீட்கத்தக்கவனானால் அவன் தன் காணியாட்சிக்கு திரும்பி போகக் கடவன். அப்படி கொடுப்பதற்கான நிர்வாகம் அவனுக்கு இல்லாவிட்டால் அவன் விற்றது வாங்கினவன் கையிலே யூபிலி வருஷம் மட்டும் இருந்து யூபிலி வருஷத்திலே அது விடுதலையாகும். லேவியராகமம் 25:23-28 என்பது ஆண்டவருடைய கட்டளையாயிருந்தது. 50 வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். அது உங்களுக்கு யூபிலி வருஷம். அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் காணியாட்சிக்கும் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவன். 10. இவ்விதம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அதன் சொத்து பாதுகாக்கப்பட்டு ஐஸ்வர்யம் மற்றும் வறுமையின் எல்லைகளுக்கு எதிராக ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. தொழிற்பயிற்சி. இஸ்ரவேலில் தொழிற்பயிற்சி ஒரு கடமையாக கருதப்பட்டது. ஒவ்வொரு தகப்பனும் தனது மகன்களுக்கு உபயோகமான சில தொழில்களை கற்றுக் கொடுக்க கோரப்பட்டான். இஸ்ரவேலின் மிகப்பெரிய மனிதர்கள் தொழில் நாட்டங்களில் பயிற்றுவிக்கப்பட்டிருந்தனர். வீடு சம்பந்தமான கடமைகளை குறித்த அறிவு ஒவ்வொரு பெண்ணிற்கும் அவசியம் என்று கருதப்பட்டது. இந்த கடமைகளில் திறன் பெற்றிருப்பது உயர்ந்த இடங்களிலிருந்த பெண்களுக்கு கனமாக கருதப்பட்டது. தீர்க்கதரிசிகளின் பள்ளிகளில் தொழில்கள் கற்றுத்தரப்பட்டன. கைத்தொழிலினால் அநேக மாணவர்கள் பிழைத்து வந்தனர். ஏழைகளை கருத்தில் கொள்வது. எனினும் இப்படிப்பட்ட ஒழுங்குமுறைகள் வறுமையை முற்றிலும் அகற்றவில்லை. வறுமை முற்றுமாக முடிந்து போக வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இல்லை. குண மேம்பாட்டில் அது அவருடைய வழிமுறைகளில் ஒன்றாக இருக்கிறது. அவர், தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை, ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்கிறார். உபாகமம் 15:11. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்து நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. வசனங்கள் 7:8. உன் சகோதரன் தரித்திரப்பட்டு கையிழைத்து போனவனானால் அவனை ஆதரிக்க வேண்டும். பரதேசியைப் போலும் தங்க வந்தவனைப் போலும் அவன் உன்னோட பிழைப்பானாக. லேவியராகமம் 25:35. நீங்கள் தேசத்தின் பயிரை அறுக்கும்போது உன் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை தீர அறுக்காமலும், நீ உன் பயிரை அறுக்கையில் உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயானால் அதை எடுத்து வரும்படி திரும்பி போக வேண்டாம். நீ உன் ஒலிவ மரத்தை உதிர்த்து விட்ட பின்பு கொம்பிலே தப்பியிருக்கிறதை பறிக்கும்படி திரும்பி போக வேண்டாம். நீ உன் திராட்ச பழங்களை அறுத்த பின்பு மறுபடியும் அதை அறுக்க திரும்பி போக வேண்டாம். அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டுவிடுவாயாக. லேவியராகமம் 19:9, உபாகமம் 24:19-21. தங்களுடைய தயாளம் தங்களை வறுமையாக்கும் என்று எவரும் பயப்பட அவசியமில்லை. தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது நிச்சயமாக செழிப்பிலேயே முடியும். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. உபாகமம் 15:10-6 என்று தேவன் கூறினார். தொழிற்கான கொள்கைகள். ஒரு கூட்டத்தை ஒடுக்கியோ அல்லது ஒரு கூட்டத்தை துன்பப்படுத்தியோ மற்றொரு கூட்டம் ஐஸ்வர்யமடையலாம் என்கிற எந்த கொள்கையையும் தேவனுடைய வார்த்தை அங்கீகரிப்பதில்லை. நம்முடைய அனைத்து தொழில்களிலும் நாம் எவரோடு நடந்து கொள்கிறோமோ அவர்களுடைய இடத்தில் நம்மை வைத்து பார்க்கவும், நம்முடைய சொந்த காரியங்களை மாத்திரம் பார்க்காமல் மற்றவர்களுடைய காரியங்களையும் பார்க்கவும் அது போதிக்கிறது. லாபமுண்டாக்கும்படி மற்றவர்களுடைய அபாக்கிய நிலையை தனக்கு சாதகமாக்கிக் கொள்ளவோ அல்லது மற்றவர்களுடைய பலவீனம் அல்லது தகுதியின்மையை தனக்கு லாபம் உண்டாக்கவோ தேடுகிற நபர் தேவனுடைய வார்த்தையின் கொள்கைகளையும் கட்டளைகளையும் மீறுகிறார். நீ அண்ணியனுடைய நியாயத்தையும் திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் புரட்டாமலும், விதவையின் வஸ்திரத்தை அடகாக வாங்காமலும் இருந்து பிறனுக்கு நீ ஏதாகிலும் கடனாக கொடுத்தால் அவன் கொடுக்கும் அடகை வாங்க நீ அவன் வீட்டிற்குள் பிரவேசிக்க வேண்டாம், வெளியே நிற்பாயாக. கடன் வாங்கினவன் அந்த அடகை வெளியே உன்னிடத்தில் கொண்டு வருவானாக. அவன் தரித்திரனானால் நீ அவன் அடகை வைத்து கொண்டு நித்திரை செய்யாமல் பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால் பொழுது போகும் முன்னே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக. அவன் போர்வை அதுதானே, வேறு எதினால் போர்த்து படுத்து கொள்வான்? அவன் என்னை நோக்கி முறையிடும் போது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன், நான் இரக்கமுள்ளவராயிருக்கிறேன். பிறனுக்கு எதையாவது விற்றாலும் அவனிடத்தில் எதையாவது கொண்டாலும் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யக்கூடாது. உபாகமம் 24:17 10-12, யாத்திராகமம் 22:26-27, லேவியராகமம் 25:14. நியாய விசாரணையிலும் அளவிலும் நிறையிலும் படியிலும் அநியாயம் செய்யாதிருப்பீர்களாக. உன் பையிலே பெரிதும் சிறிதுமான பலவித நிறை கற்களை வைத்திருக்க வேண்டாம். உன் வீட்டில் பெரிதும் சிறிதுமான பலவித படிகளையும் வைத்திருக்க வேண்டாம். சுமுத்திரையான தராசும் சுமுத்திரையான நிறைக்கல்லும் சுமுத்திரையான மரக்காலும் சுமுத்திரையான படியும் உங்களுக்கு இருக்க வேண்டும். லேவியராகமம் 19:35, உபாகமம் 25:13-14, லேவியராகமம் 19:36. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான், நீதிமானோ இறங்கி கடன் கொடுக்கிறான். மத்தேயு 5:42, சங்கீதம் 37:21. நீ ஆலோசனை பண்ணி நியாயம் செய்து மத்தியானத்திலே உன் நிழலை இரவை போலாக்கி துரத்தப்பட்டவர்களை மறைத்துக்கொள், ஓடி வருகிறவர்களை காட்டிக்கொடாதிரு. துரத்தப்பட்ட என் ஜனங்கள் உன்னிடத்தில் தங்கட்டும், சங்கரிக்கிறவனுக்கு தப்ப அவனுக்கு அடைக்கலமாயிரு. ஏசாயா 16:3-4. இஸ்ரவேலுக்கு தேவன் கொடுத்த வாழ்க்கையின் திட்டம் அனைத்து மனுக்குலத்திற்குமான பாடமாக தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இந்த கொள்கைகள் இன்றைக்கும் கடைபிடிக்கப்படுமானால் இந்த உலகம் எவ்விதம் வேறுபட்ட இடமாக இருக்கும்? இயற்கையின் பரந்த எல்லைக்குள் துன்பப்படுகிறவர்களும் தேவையில் இருப்பவர்களும் ஒரு இல்லத்தை கண்டடைய இன்னும் இடம் இருக்கிறது. அவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்ய அவளுடைய மடியில் போதுமான ஆதாரங்கள் இருக்கின்றன. அவளுடைய பொக்கிஷங்களை சேர்க்க ஊக்கமும் சித்தமும் விடாமுயற்சியும் கொண்ட அனைவருக்கும் பூமியின் ஆழங்களில் ஆசீர்வாதங்கள் மறைந்திருக்கின்றன. ஏதேனில் இருந்த மனிதருக்கு தேவன் நியமித்த நிலத்தை உழும் வேலை, திரளானவர்களுக்கு பிழைப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கிற ஒரு களத்தை திறக்கிறது. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். சங்கீதம் 37:3. பட்டணங்களில் குவிந்திருக்கிற 1000-10000 ஒரு ஆதாயத்தை சம்பாதிக்க எதிர்பார்த்து நிலத்தில் வேலை செய்யலாம். அநேக சமயங்களில் இந்த சொற்ப ஆதாயமும் ஆகாரத்திற்காக அல்ல, ஆத்மாவையும் சரீரத்தையும் அழிக்கிறதை பெற்றுக்கொள்ள மதுபானம் விற்கிறவர்களின் பெட்டியில் போடப்படுகிறது. அநேகர் வேலையை ஒரு கடின உழைப்பாக பார்த்து உண்மையான உழைப்பிற்கு பதிலாக சூழ்ச்சியில் தங்கள் வாழ்விற்கான ஆதாரத்தை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். வேலையில்லாமல் சம்பாதிக்கும் இந்த ஆசை எல்லையில்லாத நிர்வாகிய நிலைக்கும் தீமைக்கும் குற்றத்திற்கும் கதவை திறக்கிறது. பட்டணத்தில் இருக்கும் குடிசைகள் பெரிய பட்டணங்களில் அறிவற்ற மிருகங்களுக்கு கொடுக்கப்படுவதை காட்டிலும் குறைவான கவனத்தையே பெறுகிற திரளானோர் இருக்கிறார்கள். இருண்ட ஈரப்பதத்தோடும் அழுக்கோடும் துர்நாற்றம் வீசுகிற வருந்தக்கூடிய கீழறைகளான குடியிருப்புகளில் கூட்டங்களாக இருக்கும் குடும்பங்களை பற்றி யோசியுங்கள். இப்படிப்பட்ட பரிதாபமான இடங்களில் குழந்தைகள் பிறந்து வளர்ந்து மரிக்கிறார்கள். உணர்வுகளை மகிழ்வித்து ஆத்மாவை உயர்த்துகிற தேவன் உண்டாக்கியிருக்கிற அழகான இயற்கையை அவர்கள் பார்ப்பதில்லை. கிழிந்த உடையிலும் பாதி பட்டினியிலும் தீமைக்கும் இழிவான நிலைக்கும் நடுவில் வாழ்கிறார்கள். தங்களை சுற்றி சூழ்ந்திருக்கிற பாவம் மற்றும் பரிதாப நிலையினால் அவர்கள் குணங்கள் வடிவமைக்கப்படுகின்றன. தேவனுடைய நாமத்தை தூஷண வார்த்தைகளில் மாத்திரமே குழந்தைகள் கேட்கிறார்கள். இழிவான பேச்சுக்களும் சாபங்களும் கேவலமான கோப வார்த்தைகளும் அவர்கள் காதுகளை நிறைக்கின்றன. மதுபானம் மற்றும் புகையிலையின் நாற்றங்கள், வியாதியுண்டாக்குகிற துர்நாற்றங்கள், சன்மார்க்க சீரழிவு அவர்களுடைய உணர்வுகளை நெறி தவறச் செய்கிறது. இவ்விதம் திரளானவர்கள் குற்றவாளிகளாகவும் தங்களை வருத்தத்திற்கும் சீரழிவிற்கும் கைவிட்ட சமுதாயத்திற்கு எதிரிகளாகவும் மாறுகிறார்கள். பட்டண குடிசைகளில் இருக்கும் அனைத்து ஏழைகளும் இந்த வகுப்பை சார்ந்தவர்கள் அல்ல. தேவனுக்கு பயப்படுகிற ஆண்களும் பெண்களும் சுகவீனத்தினாலோ அல்லது அபாக்கிய நிலையினாலோ பல வேளைகளில் தங்கள் சகவாசிகளை மேய்கிற மனிதரின் உண்மையற்ற சதித்திட்டங்களினாலோ வறுமையின் ஆழத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். நேர்மையாயிருந்து நல்லெண்ணம் கொண்ட அநேகர் தொழிற்பயிற்சி இல்லாத காரணத்தினால் ஏழைகளாகிறார்கள். அறியாமையினாலே அவர்கள் வாழ்க்கையின் கஷ்டங்களோடு போராட தகுதியற்றிருக்கிறார்கள். பட்டணங்களுக்குள் அலைந்து பல சமயங்களில் ஒரு வேலையை கண்டுபிடிக்க கூடாதிருக்கிறார்கள். தீமையின் காட்சிகளாலும் ஓசைகளாலும் சூழப்பட்டு பயங்கரமான சோதனைகளுக்கு அவர்கள் உட்படுகிறார்கள். தீய மற்றும் சீரழிந்தவர்களோடு ஒன்றாக வைக்கப்பட்டு ஒரே கூட்டமாக கருதப்படும் அவர்கள் மனித பலத்திற்கு மிஞ்சின போராட்டத்தினாலும் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சக்தியினாலும் மாத்திரமே அந்த ஆழங்களுக்குள் மூழ்குவதிலிருந்து காப்பாற்றப்பட முடியும். பாவம் செய்வதை காட்டிலும் துன்பப்பட தெரிந்து கொண்டு அநேகர் தங்கள் நேர்மையில் நிற்கிறார்கள். இந்த வகுப்பார் விசேஷமான உதவியையும் அனுதாபத்தையும் ஊக்கத்தையும் கோருகிறார்கள். பட்டணங்களில் வசிக்கிற ஏழைகள் வெளிநிலத்தில் ஒரு வீட்டை கண்டடைவார்கள் எனில் சம்பாத்தியத்தை மாத்திரமல்ல, இப்போது அவர்களுக்கு தெரிந்திராத ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் கூட பெற்றுக்கொள்வார்கள். கடின உழைப்பும் எளிய கட்டணங்களும் சிக்கனமும் பல வேளைகளில் கடினமும் தனிமையும் அவர்களுக்கு இருக்கும். தீமை செய்வதற்கான தூண்டுதல்கள் கொந்தளிப்பு மற்றும் குற்றம் வருத்தம் மற்றும் அசுத்தம் போன்ற பட்டணத்தின் அனைத்திலுமிருந்து அமைதியும் சமாதானமும் தூய்மையுமான கிராமப்புறத்திற்காக வெளியே வருவார்களானால் எத்தகைய ஆசீர்வாதம் அவர்களுடையதாயிருக்கும்! கால் வைக்க கூட புல்தரை இல்லாத அசுத்தமான முற்றங்களையும் நெருக்கமான சந்துகளையும் செங்கல் சுவர்களையும் பாதைகளையும் தூசியினாலும் புகையினாலும் நிறைந்த வாகனங்களையுமே வருடா வருடம் பார்த்திருக்கிற பட்டணவாசிகளில் அநேகர் பசுமையான வயல்களாலும் மரங்களாலும் மலைகளாலும் ஓடைகளாலும் தெளிவான வானத்தாலும் தூய்மையான புத்துணர்ச்சி அளிக்கிற கிராமப்புற காற்றினாலும் சூழப்பட்டிருக்கிற விளை நிலங்களுக்கு அழைத்துச் செல்லப்படுவார்களெனில் அது ஏறக்குறைய பரலோகத்தைப் போல அவர்களுக்கு தோற்றமளிக்கும். மனிதருடைய தொடர்பிலும் மனிதனை சார்ந்திருப்பதிலும் இருந்து பெருமளவில் விலக்கப்பட்டு உலகத்தின் கெடுக்கும் கோட்பாடுகளிலிருந்தும் வழக்கங்களிலிருந்தும் கிளர்ச்சிகளிலிருந்தும் பிரிக்கப்பட்டு அவர்கள் இயற்கையின் இருதயத்திற்கு மிக நெருக்கமாக வருவார்கள். தேவனுடைய சமூகம் அவர்களுக்கு அதிக உண்மையானதாக இருக்கும். அவரை சார்ந்திருக்கும் பாடத்தை அநேகர் கற்றுக்கொள்வார்கள். அவருடைய சமாதானத்தையும் அன்பையும் குறித்து தங்கள் இருதயங்களில் பேசுகிற அவருடைய சத்தத்தை இயற்கையின் வழியாக அவர்கள் கேட்பார்கள். மனமும் ஆத்மாவும் சரீரமும் சுகமளிக்கும் ஜீவனளிக்கும் வல்லமைக்கு பதில் கொடுக்கும். அவர்கள் உழைப்பாளிகளாகவும் சுய ஆதரவாளர்களாகவும் மாற வேண்டுமானால் மிக அதிகமானோருக்கு ஒத்தாசையும் ஊக்கமும் போதனையும் அவசியம். திரளான ஏழை குடும்பங்கள் இருக்கின்றன. ஒரு இடத்தில் குடியேறவும் தங்கள் வாழ்வாதாரத்தை நிலத்திலிருந்து எவ்விதம் பெறலாம் என்று கற்றுக்கொள்ளவும் அவர்களுக்கு உதவுவதை காட்டிலும் மேன்மையான மிஷினரி ஊழியம் செய்யப்பட முடியாது. அப்படிப்பட்ட உதவியும் போதனையும் பட்டணங்களுக்கு மாத்திரம் அவசியமல்ல, மேன்மையான வாழ்க்கைக்கான சாதகங்கள் கொண்ட கிராமப்புறங்களிலும் திரளான ஏழை மக்கள் அதிக தேவையில் இருக்கிறார்கள். தொழிலிலும் சுகாதார வழிகளிலும் முழு சமுதாயங்களும் கல்வியின்றி இருக்கிறார்கள். குடும்பங்கள் எளிய சிறிய குடிசைகளில் மிக குறைவான சாமான்களோடும் உடைகளோடும் கருவிகளின்றியும் புத்தகங்களின்றியும் சுகமும் நாகரீகத்திற்கான இன்பமும் வசதிகளும் அதை அடையும் வழிகளும் இல்லாதிருக்கிறார்கள். விலங்குகளைப் போன்ற ஆத்மாக்களும் பலவீனமுள்ள முறையாக அமையாத சரீரங்களும் தீய பாரம்பரியம் மற்றும் தவறான பழக்கங்களின் விளைவுகளை வெளிக்காட்டுகின்றன. இந்த மக்கள் தரை மட்டத்திலிருந்து கற்பிக்கப்பட வேண்டும். அவர்கள் நோக்கமில்லாத சோம்பேறித்தனமான கெட்ட வாழ்க்கைகளை நடத்தியிருக்கிறார்கள். சரியான பழக்கங்களுக்கு அவர்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். முன்னேற்றத்திற்கான அவசியத்திற்கு அவர்களை எவ்விதம் எழுப்ப முடியும்? எவ்விதம் வாழ்க்கையின் உன்னத நோக்கத்திற்கு அவர்களை திருப்ப முடியும்? எழும்பும்படியாக அவர்களுக்கு எவ்விதம் உதவ முடியும்? வறுமை நிலவியிருந்து ஒவ்வொரு படியிலும் அதோடு போராட வேண்டியதிருக்கிற இடங்களில் என்ன செய்ய முடியும்? நிச்சயமாக அந்த வேலை கடினமானதுதான். தங்களுக்கு வெளியே இருக்கிற வல்லமையினால் உதவி பெறாவிடில் ஆண்களும் பெண்களும் தேவையான சீர்திருத்தத்தை ஒருபோதும் செய்ய முடியாது. செல்வந்தரும் ஏழைகளும் இரக்கம் மற்றும் உதவியின் கட்டுகளினால் நெருங்க கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். பணமும் திறமையும் தகுதிகளும் பெற்றிருக்கிறவர்கள் இந்த ஈவுகளை தங்கள் சக மனிதருக்கு ஆசீர்வாதமாயிருக்க உபயோகிக்க வேண்டும். நிலத்தில் ஒரு வீட்டை அமைக்க உதவி பலன் தருவதற்கேதுவாக அதை எவ்விதம் உழ வேண்டும் என்று ஏழை மக்களுக்கு கற்றுத்தருவதன் வழியாக கிறிஸ்தவ விவசாயிகள் மெய்யான மிஷினரி ஊழியத்தை செய்ய முடியும். வேளாண்மை கருவிகளை எவ்விதம் உபயோகிக்கலாம் என்றும் வெவ்வேறு பயிர்களை எவ்விதம் பயிரிடலாம் என்றும் பழ தோட்டங்களை எவ்விதம் நட்டு பராமரிக்கலாம் என்றும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். நிலத்தை உழுகிற அநேகர் தங்கள் நெகிழ்ச்சியினால் போதுமான பலனை பெற தவறுகிறார்கள். அவர்களுடைய பழத்தோட்டங்கள் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை. பயிர்கள் சரியான நேரங்களில் விதைக்கப்படுவதில்லை. நிலத்தை பண்படுத்துவதில் மேலோட்டமான வேலை மாத்திரமே செய்யப்படுகிறது. தங்கள் தோல்விக்கு நிலத்தின் வளமின்மையை குறை கூறுகிறார்கள். முறையாக வேலை செய்தால் நல்ல பலனை கொடுக்கும் நிலத்தை குற்றப்படுத்த பொய் சாட்சியும் பல வேளைகளில் கொண்டு வரப்படுகிறது. குறுகிய திட்டங்களும் செயல்படுத்தும் கொஞ்ச சக்தியும் சிறந்த முறைகளை குறித்த குறைவான அறிவும் ஆராய்ச்சியும் படிப்பும் சீர்திருத்தத்திற்கு கூவி அழைக்கிறது. கற்றுக்கொள்ள விரும்புகிற அனைவருக்கும் சரியான முறைகள் கற்றுத்தரப்படட்டும். தேறின கருத்துக்கள் தங்களிடம் பேசப்படுவதை யாரும் விரும்பவில்லை எனில் அந்த பாடங்கள் மௌனமாக கொடுக்கப்படட்டும். உங்கள் நிலத்தை பண்படுத்துவதை தொடருங்கள். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் அயலாரிடம் பேசுங்கள். உங்கள் அறுவடை சரியான முறைகளுக்காக திறமையாக பேசட்டும். முறையாக வேலை செய்தால் அந்த நிலத்தில் என்ன செய்ய முடியும் என்கிறதை விளக்கி காண்பியுங்கள். ஏழை குடும்பங்களுக்கு வேலை இருக்கும்படியாக வெவ்வேறு தொழிற்சாலைகளை ஸ்தாபிப்பதற்கு கவனம் கொடுக்கப்பட வேண்டும். தச்சு தொழிலாளரும் கொல்லரும் ஏதாவது உபயோகமான தொழிலை அறிந்திருக்கிற ஒவ்வொருவரும் அறியாதவர்களுக்கும் வேலை இல்லாதவர்களுக்கும் கற்றுத்தந்து உதவுவதற்கான தங்கள் பொறுப்பை உணர வேண்டும். ஏழை மக்களுக்கான ஊழியத்தில் ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் சேவைக்கான பரந்த தளம் இருக்கிறது. திறமையாக சமைப்பவர், வீட்டை பராமரிக்கிறவர், தையற்காரர், செவிலியர் அனைவரின் உதவியும் அவசியம். சமைக்கவும் தங்கள் சொந்த துணிகளை தைத்து சீர்படுத்தவும் நோயாளிகளை கவனிக்கவும் வீட்டை முறையாக வைக்கவும் ஏழை வீடுகளில் இருக்கிற நபர்கள் கற்றுக் கொடுக்கப்படட்டும். ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் உபயோகமான சில தொழிலிலும் வேலைகளிலும் முழுமையாக கற்பிக்கப்படட்டும். மிஷினரி குடும்பங்கள். மிஷினரி குடும்பங்கள் எளிமையான இடங்களில் தங்க வேண்டும். உழவர்களும் நிதியாளரும் கொத்தனாரும் வெவ்வேறு கலை மற்றும் கைவினைகளில் திறமையானோரும் நிலத்தை பண்படுத்தவும் தொழிற்சாலைகளை ஸ்தாபிக்கவும் தங்களுக்கென்று தாழ்மையான இல்லங்களை ஆயத்தப்படுத்தி அயலாருக்கு உதவவும் நெகிழப்பட்ட இடங்களுக்கு செல்லட்டும். பார்க்க மிகவும் நேர்த்தியில்லாத இடங்களுக்கு நடுவே அழகான காரியங்களை வைத்து இயற்கையின் கரடுமுரடான இடங்களையும் காட்டுப்பகுதிகளையும் தேவன் கவர்ச்சியாக்கியிருக்கிறார். இதை செய்யவே நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தடை செய்வதாக தோற்றமளிக்கிற பூமியின் வனாந்திரங்கள் கூட தேவனுடைய தோட்டம் போல ஆகலாம். அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள். குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்கலாகி பார்வையடையும். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். ஏசாயா 29:18-19. செயல்முறைகளில் போதிப்பதன் மூலம் ஏழை மக்களுக்கு பல வேளைகளில் வல்லமையாக நாம் உதவ முடியும். வேலை செய்ய பயிற்றுவிக்கப்படாதோரிடம் சுறுசுறுப்பு, தீர்மானம், சிக்கனம், சுயமறுப்பு போன்ற பழக்கங்கள் பொதுவாக இருக்காது. அவர்களுக்கு நிர்வகிக்க தெரியாது. கவனமாகவும் சிக்கனமாகவும் உபயோகப்படுத்தியிருந்தால் குடும்பங்களை கண்ணியமாகவும் வசதியாகவும் வைத்திருக்கக்கூடியவைகள் கவனமின்மையினாலும் நிதான குறைவினாலும் பல வேளைகளில் வீணாகியிருக்கின்றன. ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும். நியாயம் கிடையாமல் கெட்டுப்போகிறவர்களும் உண்டு. நீதிமொழிகள் 13:23. ஏழைகளுக்கு கொடுத்து மற்றவர்களை சார்ந்திருக்க கற்பிப்பதன் மூலம் நாம் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடும். அப்படிப்பட்ட கொடுத்தல் சுயநலத்தையும் உதவியற்ற நிலையையும் ஊக்கப்படுத்துகிறது. பல வேளைகளில் அது சோம்பேறித்தனத்திற்கும் ஊதாரித்தனத்திற்கும் இச்சையடக்கமின்மைக்கும் நடத்துகிறது. தன் சொந்த ஜீவனத்தை சம்பாதிக்க முடிகிற எந்த ஒரு மனிதனும் மற்றவர்களை சார்ந்திருக்க உரிமை பெற்றிருக்கவில்லை. என்னை வாழ்விக்க உலகம் கடமைப்பட்டிருக்கிறது என்கிற பழமொழி அதன் தன்மையில் பொய்யானதும் மோசமானதும் கொள்ளையடிப்பதுமாயிருக்கிறது. வேலை செய்து தனக்கு ஒரு சம்பாத்தியத்தை பெறக்கூடிய எவருக்கும் உலகம் கடமைப்பட்டிருக்கவில்லை. அவரவர்களுக்கு உதவியாயிருக்க மனிதருக்கு உதவுவதே உண்மையான நற்செயல். ஒருவர் நம்முடைய வாசலில் வந்து உணவு கேட்பாரானால் அவரை பசியோடு நாம் திருப்பி அனுப்பக்கூடாது. அவருடைய வறுமை அவருடைய துர்பாக்கிய நிலையின் விளைவாக இருக்கலாம். ஆனால் மெய்யான நன்மை என்பது வெறும் ஈவுகளுக்கும் மேலானது. அது மற்றவர்களின் நன்மையில் இருக்கும் உண்மையான ஆர்வத்தை குறிக்கிறது. ஏழைகள் மற்றும் துன்பப்படுகிறவர்களின் தேவைகளை புரிந்து கொள்ளவும் அவர்களுக்கு மிக அதிக நன்மை செய்யக்கூடிய உதவியை கொடுக்கவும் நாம் முயற்சிக்க வேண்டும். வெறுமனே பணம் கொடுப்பதை காட்டிலும் கவனமும் நேரமும் தனிப்பட்ட முயற்சியும் கொடுப்பதற்கு அதிகம் தேவைப்படும். ஆனால் அதுதான் உண்மையான நற்செயல். தாங்கள் பெற்றுக்கொள்வதை எவ்விதம் சம்பாதிக்கலாம் என்று கற்றுக் கொடுக்கப்பட்டவர்கள் அதை மிக அதிகம் உபயோகிக்க உடனடியாக கற்றுக்கொள்வார்கள். சுயத்தை சார்ந்திருக்க கற்பதில் அவர்கள் சுயநம்பிக்கை கொண்டவர்களாக மாத்திரம் அல்ல, மற்றவர்களுக்கு உதவவும் தகுதி அடைவார்கள். தங்கள் சந்தர்ப்பங்களை வீணாக்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு வாழ்க்கை கடத்த கடமைகளின் முக்கியத்துவத்தை போதியுங்கள். வேதாகம மார்க்கம் மனிதர்களை ஒருபோதும் சோம்பேறிகளாக்குவதில்லை என்பதை காண்பியுங்கள். உழைப்பதை கிறிஸ்து எப்போதும் ஊக்கப்படுத்தினார். சும்மா இருந்தவர்களிடம், நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறதென்ன? மத்தேயு 20:6 என்று கேட்டார். பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. யோவான் 9:4 என்று கூறினார். தனக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு சுவிசேஷம் என்ன செய்யக்கூடும் என்பதை தங்கள் வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் தங்கள் பழக்க வழக்க முறைகளிலும் உலகத்திற்கு ஒரு சான்று கொடுப்பது அனைவரும் பெற்ற பாக்கியம். நாம் என்னவாக முடியும் என்பதற்கான ஒரு உதாரணத்தை கொடுப்பதற்காக கிறிஸ்து நமது உலகத்திற்கு வந்தார். வாழ்க்கையின் அனைத்து தொடர்புகளிலும் தமது பின்னடியார்கள் சரியானவைகளின் மாதிரிகளாயிருக்க வேண்டும் என்று கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். வெளிக்காரியங்களில் தெய்வீக தொடுதல் காணப்பட வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். சோம்பேறித்தனம், அசுத்தம், முரட்டுத்தனம், ஒழுங்கின்மை ஆகியவைகளின் இடங்களை உழைப்பும் சுத்தமும் மென்மையும் மெருகேற்றமும் எடுத்துக்கொள்வதற்கான முன்னேற்ற முறைகளை கற்பிக்கிற பொருட்பாடங்களாக நமது இல்லங்களும் அவைகளின் சூழலும் இருக்க வேண்டும். தங்கள் குணத்திலோ அல்லது தங்களை சுற்றிலுமோ வெறுப்பூட்டும் காரியங்கள் எவை என்பதை கண்டுபிடிக்க நம்முடைய சொந்த வாழ்க்கையினாலும் உதாரணத்தினாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்து கிறிஸ்தவ மரியாதையோடு முன்னேற்றத்தை ஊக்குவிக்கலாம். அவர்கள் மேல் ஒரு ஆர்வத்தை நாம் வெளிக்காட்டும் போது அவர்களுடைய பலத்தை எவ்விதம் சிறப்பாக உபயோகிக்க முடியும் என்று போதிப்பதற்கு நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். நம்பிக்கையும் தைரியமும். தைரியமும் தீர்மானமும் இல்லாமல் நம்மால் எதுவும் செய்ய முடியாது. ஏழைகளிடமும் மனம் சோர்ந்தவர்களிடமும் நம்பிக்கை மற்றும் தைரியமான வார்த்தைகளை பேசுங்கள். தேவைப்படுமானால் நெருக்கமான இடங்களில் வரும்போது உதவுவதன் வழியாக அவர்கள் மேல் அக்கறையோடு இருப்பதற்கான உறுதியான ஆதாரத்தை கொடுங்கள். அநேக சாதகங்களை பெற்றிருக்கிறவர்களும் தாங்கள் இன்னமும் அநேக காரியங்களில் தவறுகிறோம் என்பதையும் தங்கள் தவறுகள் சுட்டிக்காட்டப்பட்டு எவ்விதம் இருக்க வேண்டும் என்பதற்கான உதாரணம் காண்பிக்கப்படும் போது தங்களுக்கு வேதனையாக இருக்கும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். கடிந்து கொள்ளுதலை காட்டிலும் கனிவாக இருப்பது அதிகம் சாதிக்கும் என்பதை நினைவில் வையுங்கள். மற்றவர்களுக்கு போதிக்க முயலும் போது மிக உயர்ந்த தரத்தை அவர்கள் எட்ட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பதையும் அதற்கான உதவியை கொடுக்க நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்கள் என்பதையும் அவர்கள் காணட்டும். எதிலாகிலும் அவர்கள் தோல்வி அடைவார்களானால் உடனே அவர்களை கடிந்து கொள்ளாதீர்கள். ஏழைகள் அவசியம் கற்றுக்கொள்ள வேண்டிய எளிமையும் சுயமறுப்பும் சிக்கனமும் பல வேளைகளில் அவர்களுக்கு கடினமாகவும் விருப்பமின்றியும் காணப்படுகிற பாடங்களாக இருக்கின்றன. பெருமையையும் காட்சியளிப்பதன் மேலிருக்கும் விருப்பத்தையும் விளம்பரம் செய்யும் ஆர்வத்தையும் சுய திளைப்பையும் ஊதாரித்தனத்தையும் சோம்பேறித்தனத்தையும் உலகத்தின் மாதிரியும் ஆவியும் தொடர்ச்சியாக தூண்டி போற்றி வளர்க்கிறது. இந்த தீமைகள் ஆயிரக்கணக்கானோரை தரித்திரத்திற்கு கொண்டு வந்து கீழ்நிலையிலிருந்தும் இழிநிலையிலிருந்தும் மேலெழும்பாதபடி இன்னமும் ஆயிரக்கணக்கானோரை தடுக்கின்றன. இப்படிப்பட்ட செல்வாக்குகளை தடுக்க ஏழை மக்களை கிறிஸ்தவர்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். இயேசு இந்த உலகத்திற்கு தாழ்மையில் வந்தார். சிறுமையான பிறப்பே அவருடையது. பரலோகத்தின் மகத்துவமானவர், மகிமையின் ராஜா, தூதசேனை முழுமைக்கும் அதிபதி, மனுஷீகத்தை ஏற்றுக்கொள்ள தம்மை தாழ்த்தினார். வறுமையும் சிறுமையுமான வாழ்க்கையை தெரிந்து கொண்டார். ஏழைகள் பெற்றிராத எந்த சந்தர்ப்பத்தையும் அவர் பெற்றிருக்கவில்லை. உழைப்பு, கடின வாழ்க்கை, தனிமை ஆகியவை அவருடைய ஒவ்வொரு நாள் அனுபவத்திலும் ஒரு பகுதியாக இருந்தது. நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார் லூக்கா 9:58. இயேசு மனிதருடைய புகழ்ச்சியையோ பாராட்டையோ தேடவில்லை. அவர் எந்த சேனைக்கும் அதிபதியாயில்லை. எந்த பூலோக ராஜ்யத்தையும் ஆட்சி செய்யவில்லை. உலகத்தின் செல்வந்தர் மற்றும் கனவான்களின் தயவை அவர் விரும்பவில்லை. தேச தலைவர்களுக்கு நடுவே ஒரு தகுதியை அவர் கோரவில்லை. தாழ்மையானோருக்கு நடுவே அவர் தங்கினார். சமுதாயத்தின் செயற்கை பிரிவுகளை ஒன்றுமில்லை என்றாக்கினார். பிறப்பு, செல்வம், தாளந்து, படிப்பு, தகுதி இவைகளின் பிரபுத்துவத்தை அவர் புறக்கணித்தார். அவர் பரலோகத்தின் பிரபு. எனினும் கற்றறிந்த நியாயசாஸ்திரிகள், அதிகாரிகள், வேதபாரகர் மற்றும் பரிசேயருள் தமது சீடரை தெரிந்து கொள்ளவில்லை. தங்களுடைய படிப்பிலும் தகுதியிலும் பெருமை பாராட்டினதால் இவர்களையெல்லாம் அவர் கடந்து சென்றார். அவர்கள் தங்களுடைய பாரம்பரியத்திலும் மூட நம்பிக்கையிலும் பிடிக்கப்பட்டிருந்தனர். அனைவருடைய இருதயத்தையும் வாசிக்க முடிந்த அவர் போதிக்கப்பட சித்தமாயிருந்த தாழ்மையான மீனவர்களை தெரிந்து கொண்டார். கீழ்த்தரமாகி உலகத்தானாவதற்காக அல்ல, தமது போதனையாலும் வாழ்க்கையாலும் சரியான கொள்கைகளை கொடுத்து லௌகீகத்திலிருந்தும் இழிநிலையிலிருந்தும் உயர்த்தும்படியாகவே அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் உண்டு சாதாரண மனிதரோடு கலந்திருந்தார். மனிதனுடைய மதிப்பை நிதானிக்கிற உலகத்தின் பொய்த்தரத்தை சரி செய்ய இயேசு முயன்றார். உலகம் வறுமையோடு இணைத்திருக்கிற களங்கத்தை உயர்த்தும்படி ஏழைகளோடு அவர் தமது இடத்தை வைத்து கொண்டார். தேவனுடைய ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளான ஏழைகளை ஆசீர்வதித்ததன் மூலம் இகழ்ச்சியின் நிந்தனையை நித்தியத்திற்குமாக அதிலிருந்து உரித்தார். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அணுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் வசனம் 23 என்று கூறி தாம் நடந்த பாதையை நமக்கு அவர் சுட்டி காட்டுகிறார். மனிதர்கள் இருக்கிற இடங்களில் கிறிஸ்தவ ஊழியர்கள் அவர்களை சந்தித்து பெருமையை குறித்து அல்ல, குணத்தை கட்டுவதை குறித்து அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். கிறிஸ்து எவ்விதம் உழைத்தார் என்றும் எவ்விதம் தம்மை மறுத்திருந்தார் என்றும் அவர்களுக்கு போதியுங்கள். அவரிடமிருந்து சுய மறுப்பு மற்றும் தியாகத்தின் பாடங்களை கற்றுக்கொள்ள அவர்களுக்கு உதவுங்கள். நாகரீகத்தோடு ஒத்துப்போவதினால் சுயத்தில் திளைப்பதை குறித்து ஜாக்கிரதையாயிருக்க அவர்களுக்கு போதியுங்கள். வாழ்க்கை மிகவும் பரிசுத்தமான பொறுப்புகள் நிறைந்து மதிப்புள்ளதாயிருப்பதினால் சுயத்தை திருப்திப்படுத்துவதில் அதை வீணாக்கக்கூடாது. வாழ்க்கையின் சிறந்த காரியங்கள். வாழ்க்கையின் மெய்யான நோக்கத்தை ஆண்களும் பெண்களும் புரிந்து கொள்ளவே துவங்கவில்லை. அவர்கள் மின்னுகிறவைகளாலும் காட்சிகளாலும் கவரப்பட்டிருக்கிறார்கள். உலகத்தில் முதன்மையாயிருப்பதில் நோக்கமாயிருக்கிறார்கள். இதற்காக வாழ்க்கையின் மெய்யான நோக்கங்கள் தியாகம் பண்ணப்படுகின்றன. வாழ்க்கையின் மிகச் சிறந்தவைகளான எளிமையும் நேர்மையும் உண்மையும் தூய்மையும் நாணயமும் வாங்கப்படவும் விற்கப்படவும் முடியாதவை. அவை கற்றோருக்கு இருப்பதைப் போலவே அறியாமையில் இருப்போருக்கும் கனமிகுந்த அதிகாரிகளுக்கு இருப்பதைப் போலவே தாழ்மையான உழைப்பாளிக்கும் இலவசமானவை. தூய்மையான சிந்தையையும் சுயநலமில்லாத செயலையும் பண்படுத்துவதில் காணும் இன்பமும் பரிவான வார்த்தைகளை பேசி தயவான செய்கைகளை செய்வதினால் வரும் இன்பமும் செல்வந்தராலும் ஏழைகளாலும் ஒரே விதமாக அனுபவிக்கப்படும்படி தேவனால் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அநேக நிழல்களால் இருளடைந்திருக்கிற வாழ்க்கைகளை பிரகாசிப்பிக்க அப்படிப்பட்ட சேவை செய்கிறவர்களிடமிருந்து கிறிஸ்துவின் ஒளி பிரகாசிக்கிறது. உலகத்துக்கடுத்த காரியங்களில் ஏழைகளுக்கு உதவும் போது அவர்களுடைய ஆவிக்குரிய தேவைகளை எப்போதும் கண்ணோக்குங்கள். இரட்சகருடைய காக்கும் வல்லமைக்கு உங்கள் சொந்த வாழ்க்கை சாட்சி பகரட்டும். அனைவரும் எட்டக்கூடிய உயர்ந்த தரத்தை உங்கள் குணம் வெளிக்காட்டட்டும். எளிய பொருட்பாடங்களின் வழியாக சுவிசேஷத்தை போதியுங்கள். நீங்கள் செயல்பட வேண்டியதிருக்கிற ஒவ்வொன்றும் குணத்தை கட்டுவதில் ஒரு பாடமாக இருக்கட்டும். உழைப்பின் தாழ்மையான சுற்றுகளில் மிகவும் பலவீனமானவர்களும் அதிகம் வெளியே வராதவர்களும் தேவனோடு இணைந்து உழைத்து அவருடைய சமூகம் மற்றும் தாங்கும் கிருபையின் தேறுதலை பெறலாம். அவர்கள் தொடர்ச்சியான வேதனைகளாலும் அவசியமில்லாத கவலைகளாலும் தங்களை சோர்வாக்க கூடாது. தேவனுடைய ஏற்பாடு தங்களுக்கு நியமித்திருக்கிற வேலையை உண்மையாக செய்து நாளுக்கு நாள் உழைக்கட்டும். அவர் அவர்களை விசாரிப்பார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்கிறார் பிலிப்பியர் 4:6-7. ஆண்டவருடைய கவனம் அவருடைய சிருஷ்டிகள் அனைத்தின் மேலும் இருக்கிறது. வாழ்க்கையின் மிக கடினமான பாரங்களை சுமக்க அழைக்கப்பட்டவர்கள் மேல் மிக அதிகமான உருக்கத்தை காண்பிப்பதை தவிர எவ்விதத்திலும் அவர்களை அவர் வேறுபடுத்தி பார்ப்பதில்லை. அனைவரையும் நேசிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் சோதனைகளையும் கஷ்டங்களையும் சந்திக்க வேண்டும். உலகம் தர மறுத்த அனைத்திற்கும் தேவன் தாமே மிகவும் சிறப்பான தயவை காண்பிப்பார் என்று நினைத்து தங்களுக்கு நேரிடுவதை மகிழ்ச்சியான ஆவியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கடினமான இடங்களில் வரும்போதுதான் நமது தாழ்மையான ஜெபத்திற்கு பதில் தருவதில் அவர் தமது வல்லமையையும் ஞானத்தையும் வெளிப்படுத்துகிறார். ஜெபத்தை கேட்கிற, ஜெபத்திற்கு பதில் அளிக்கிற தேவன் என்று அவர் மேல் நம்பிக்கை வையுங்கள். ஒவ்வொரு அவசரத்திலும் உதவி செய்ய முடிந்தவராக அவர் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். மனிதனை உண்டாக்கினவர் அவனுடைய அற்புதமான சரீர மன ஆவிக்குரிய திறனை கொடுத்தவர் தாம் கொடுத்த ஜீவனை ஆதரிக்க அவசியமானவைகளை மறுக்க மாட்டார். தம்முடைய வார்த்தையை, ஜீவ விருட்சத்தின் இலைகளை கொடுத்தவர் தேவையில் இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு எவ்விதம் உணவு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கிற அறிவை நமக்கு தராமல் இறார். கலப்பையை பிடித்து மாடுகளை ஓட்டுகிறவனால் எவ்விதம் ஞானம் பெற்றுக்கொள்ள முடியும்? அதை வெள்ளியை போல தேடி புதையல்களை நாடுகிறதை போல நாடுகிறதன் வழியாகவே அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். ஏசாயா 28:26. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். வசனம் 29. தோட்டத்தை பண்படுத்துவது குறித்து ஏதேனில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கற்பித்தவர் இன்று மனிதனுக்கு போதிக்க விரும்புகிறார். கலப்பையை ஓட்டி விதையை விதைக்கிறவனுக்கு ஞானம் இருக்கிறது. தம்மை நம்பி தமக்கு கீழ்ப்படுகிறவர்கள் முன்னேறுவதற்கான பாதைகளை தேவன் திறப்பார். தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே தங்களுடைய குறைவையெல்லாம் நிறைவாக்குவார் என்று அவரில் நம்பி அவர்கள் தைரியமாக முன்னேறட்டும். 5 அப்பம் 2 சிறிய மீனால் திரளானோரை போஷித்தவர் நம்முடைய உழைப்பின் பலனை இன்று நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். கலிலேய மீன் பிடிப்பவர்களிடம் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று கூறியவர் கீழ்ப்படிந்த போது கிழிந்து போகும் அளவு வலைகளை நிரப்பினவர் இன்று தங்களுக்கு அவர் என்ன செய்வார் என்பதை குறித்த சான்றை தமது மக்கள் அதில் காண வேண்டும் என்று விரும்புகிறார். வனாந்தரத்தில் இஸ்ரவேலருக்கு பரலோகத்திலிருந்து மன்னாவை அனுப்பின தேவன் இன்றும் ஜீவித்திருந்து ஆட்சி செய்கிறார். செய்யும்படி அழைக்கப்பட்ட வேளையில் அவர் தமது மக்களை நடத்தி செய்வதற்காக திறமையையும் புரிந்து கொள்ளுதலையும் கொடுப்பார். தங்கள் கடமையை கவனத்தோடும் ஞானத்தோடும் செய்ய போராடுகிறவர்களுக்கு அவர் ஞானம் கொடுப்பார். உலகத்திற்கு சொந்தக்காரரான அவர் ஆதாரங்களில் ஐஸ்வர்யமானவர். மற்றவர்களை ஆசீர்வதிக்க தேடுகிற ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பார். நாம் பரலோகத்தை விசுவாசத்தோடு நோக்கி பார்க்க வேண்டும். வெளிப்படையான தோல்விகளால் சோர்ந்து போகவோ தாமதங்களால் மனமுடையவோ கூடாது. உண்மையுள்ள ஊழியருக்கு களஞ்சியத்தில் சேர்க்கும்படியான பொக்கிஷங்களை, பொன்னையும் வெள்ளியையும் விட ஐஸ்வர்யமான பொக்கிஷங்களை பூமி தன் மடியில் வைத்திருக்கிறது என்று நம்பி மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் நன்றியோடும் நாம் உழைக்க வேண்டும். மலைகளும் குன்றுகளும் மாறிக்கொண்டிருக்கின்றன. பூமி வஸ்திரம் போல பழையதாகி கொண்டிருக்கிறது. ஆனால் வனாந்தரத்தில் தமது மக்களுக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தின தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஒருபோதும் முடிந்து போகாது. ஆமீன்.